மக்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே.
தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு திருப்பலியும் ஆண்டவருடைய அற்புதமான ஆசிரை நமக்கு அள்ளி வழங்குகிறது. அநேகர் இந்த ஆசிர்வாதத்திலே திளைத்தவர்கள், இந்த திருப்பலியில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக எழுச்சியை கண்டவர்கள் அதை ஒரு நாளும் தவற விடுவதில்லை. அறியாதவர்கள் இதை விட்டு ஓட நினைப்பார்கள். ஆனால் அறிந்தவர்கள் இன்னும் ஆண்டவரை இந்த அபிஷேகமான திருப்பலிக்குள்ளே இருந்து பற்றி கொள்ள நினைக்கிறார்கள். இந்த ஆசிர்வாதமான வேளையிலே நீங்கள் ஆண்டவரை விரும்புகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆகவே இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள் நிலைக்கும்படியாக இந்த வேளையில் மன்றாடுவோம். திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்புக்கொடுக்க பாவங்கள் குற்றங்கள் குறைகளை நினைத்து மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணையான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் உள்ள இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கிடைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய வழக்கையின் முடிவில்லா ஆதரவால் உமது குடும்பத்தை அரவணைத்து காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் பாதுகாக்க பெற்று விண்ணகக் குடைகளால் உம்மை நோக்கி முன்னேறி செல்வோமாக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 5-18 முடியும். அந்நாள்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எரிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருபைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பி சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்க தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனியா மொழியில், தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை சேயூசு என்றும், அங்கு பவுலே பேசியபடியால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரில் உள்ள சேயூசு கோவில் அர்ச்சகர் காளைகளையும் பூ மாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினார். இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள்தாம். நீங்கள் இந்த பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்கள் இனங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார். என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார். வளமிக்க பருவ காலங்களை தருகிறார். நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார். இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல். நீங்கள் கூற வேண்டிய பதில், எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும்.
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 எங்களுக்கன்று ஆண்டவரே எங்களுக்கன்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தால் வினவுவது
எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும்.
நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே.
எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும்.
நீங்கள் ஆண்டவரிடம் ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார்.
எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும்.
எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும்.
Hallelujah. Alleluia, 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 Alleluia. தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 21-26. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியோத்து யூதாஸ் அல்ல. மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வார்த்தையோடு மீண்டுமாய் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையாய் செயல்பட்டு கொண்டிருப்பது ஒருபுறம் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த நாளிலே வாசிக்கப்பட்டிருந்த நற்செய்தியிலிருந்து ஒரு அருமையான இறை வசனத்தை மையமாக வைத்து தான் இந்த சிந்தனைக்கு உங்களை நான் அழைக்கிறேன். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். இப்போது இந்த வார்த்தை சொல்ல, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். இந்த வசனம் ஒருபுறம் மகிழ்ச்சியை கொடுக்கிறது, இன்னொரு புறமாக நாங்கள் பார்க்கிற போது ஒரு வேதனையை நாங்கள் பார்க்கிறோம். மனசு வலிக்கிறது. எதை குறித்து நான் பேசுகிறேன் என்று சொன்னால், இதை பெருமையாய் பார்க்கிறதா அல்லது வெறுமையாய் பார்ப்பதா என்பதில் தான் என்னுடைய ஒரு வேதனை. இந்த தமிழ்நாடு 2 நாளில் டாஸ்மாகருக்கு திறந்தாங்க. அதில் 300 கோடியை அவங்க சாதனையாக வைத்திருக்கிறாங்க. இது நம்முடைய குடிமகன்கள், நம்முடைய மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு த வேர்ல்டு. ஒரு வீட்டில் வந்து வீட்டுக்காரர் வந்து சொல்கிறாரு, மனைவி கிட்டே சொல்கிறாரு, நான் பாரு எப்படியே அவர் கையெல்லாம் ஆடுது. அதாவது அந்த குடியினால் அவருடைய கரங்களெல்லாம் விரல்கள்லாம் ஆடும், உடம்புலாம் ஷீவர் ஆகிட்டே இருக்கும். குடித்தா தான் அது கண்ட்ரோலுக்கு வரும். அவர் சொல்கிறார், நான் ஆடு, என் கை ஆடுனாலும் நாட்டோட நிதி நிலைமை ஆடக்கூடாதுன்னு நான் குடிக்கிறேன் அப்படிங்கிற. இதெல்லாம் கேட்குற போது இதை பெருமையாய் பார்ப்பதா அல்லது வெறுமையாய் பார்ப்பதா? அதுவும் எங்களுடைய, நாங்கள் இவ்வளோ போராட்டம் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திருச்சி தமிழகத்தில் 2வது இடத்துல நிற்கிறது அப்படின்றத பார்க்கறபோது இன்னும் மனசு வலித்தது எங்களுக்கு. இன்னும் நாங்கள் எவ்வளவு தூரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து முழந்தாட்படுகிட்டு ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும் என்பதை இந்த அடையாளங்கள் நமக்கு மீண்டும் மீண்டுமாய் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் ஆண்டவருடைய ஆண்டவருக்கு எதிரான காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவருடைய தளத்தில் நின்று கொண்டிருக்கிற நாம் என்ன செய்கிறோம் என்கிற கேள்வியைத்தான் நான் முன்வைக்கிறேன். இப்போ இந்த வார்த்தை சொல்லுகிறபடியாக, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். இப்போ இயேசு தந்தை நம்மகிட்ட குடிகொண்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கணும் அப்படின்னா நாம் இயேசு மீது அன்பு கொள்ளணும், அவர் சொல்வதை செய்யணும். அதான் சொல்கிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். அப்போ இயேசு என்ன சொன்னார், அதை நம்ம முதல்ல என்ன செய்யணும், தேடணும், அவனுடைய வார்த்தையை தேடணும், அதை கேட்கணும் முதல்ல காதில், அடுத்தது கடைபிடிக்கணும். மூணு ஸ்டெப் இருக்குது, தேடுவது, அதை உள்வாங்குவது, கேட்பது, மூன்றாவது கடைபிடிப்பது. இந்த மூன்று ஸ்டேஜையும் நம்ம கடந்து போகிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். இன்றைக்கி போராட்ட களத்தில் நம்ம எல்லாருமே நின்று கொண்டு இருக்கிறோம். ஆகவே தான் இந்த தளத்தில் நம்ம மூன்று மனிதர்களை நான் பிரிக்கிறேன், மனிதர்களை மூன்று விதமாக பிரித்து பார்க்கிறேன். ஒன்றாவது ஒன்று என்னென்னா, விழுந்தோர், கீழே விழுந்துட்டவங்க, விழுந்து போனவங்க. இன்னொரு சமூகம், வீழ்ந்து எழுந்தோர். இன்னொன்று, விழவே விழாதோர். மூன்று அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ பைபிள்லேருந்து இந்த மூன்று அடையாளத்தை வந்து நம்ம வைத்து மன்றாடுறோம், சிந்திக்கிறோம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். இந்த கடவுள் எந்த நிலையில் நம்ம இருந்தாலும் அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார், அதில் மாற்று கருத்து கிடையாது. பைபிள் நிறையா சொல்லுது பாருங்கள், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறவாதவர் இயேசு ஒருவரே அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்குது. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறவாதவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. இயேசு ஒரு நாள் நம்மளை, நம்ம பார்க்குற மாதிரி இவன்லாம் விழுந்தவன், இவனை ஓரங்கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுறவர் இல்லை. அவர் கண்டிப்பாக எல்லாருக்கும் உதவி செய்வார். ஆனால் நம்ம உணரணும் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோன்னு. அப்போ இந்த செய்தி நமக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்க பைபிள்லேருந்து ஒரு சில அடையாளத்தை பார்க்குறோம். சவுல், முதல்ல கடவுள் பாருங்கள் அந்த சவுளை தான் தன்னுடைய அரசனாக, தனக்கு உகந்த ஒரு மனுஷனாக தேடி எடுத்தார். அந்த மனுஷனை அவர் பாருங்கள் கண்டுபிடிச்சி சாமுவேலை கூப்பிட்டு அவர் மீது தைலத்தை ஊற்றி அவர் அரசனாக்குறார். 1 சாமுவேல் 10:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தலை மீது அந்த குப்பியை, எண்ணெயை வார்த்து, தைலத்தை வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் நம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் என்றோம். பாருங்கள், கடவுள் இவ்வளோ பெருமைக்குரிய ஒரு அடையாளமாக அந்த மனுஷனை வச்சார். அப்போ இந்த மனுஷன் கடவுளுடைய திட்டத்தை விட்டு விலகி போயிட்டான். விலகி போன உடனேயும் அவர் பாருங்கள், 1 சாமுவேல் 16:14 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரின் ஆவி சவுளை விட்டு நீங்க ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி அவரை கலக்க முறை செய்தது. அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவருடைய ஆவி விலகின உடனே அங்கே தீய ஆவி வந்து குடிகொண்டுருச்சு. அப்போ அவர் தீய ஆவியோட போராட வேண்டியிருந்துச்சு. அவர் என்ன செய்தார் உங்களுக்கு தெரியும், பைபிளில் நிறையா படிக்கிற நல்ல உள்ளங்களுக்கு புரியும். மந்திரவாதிகிட்ட குறி கேட்குறார், ஒரு பெண்ணுக்கிட்ட, மந்திரவாதி பெண் ஒருத்திக்கிட்ட போய் குறி கேட்குறார், சாமுவேலுடைய ஆவியை எழுப்பி எனக்கு கேட்டு சொல்லு, என்ன செய்கிறது தெரியல. பார்த்தீங்களா, அவருடைய அவல நிலையினுடைய உச்சக்கட்டம் அதுதான். அப்போது அந்த மனுஷன் வீழ்ந்து போன மனுஷனாக இருக்கிறார். அதே சமயம் விழுந்து எழுந்த ஒரு அடையாளத்தை நம்ம பைபிளில் பார்க்குறோம், தாவீதுங்கிற ஒரு அடையாளம். இந்த மனுஷனும் பெரிய பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் விழுந்து எழுந்த மனுஷன். கடவுள் இவரையும் ஒரு ஸ்கிராப்லேருந்து தான் கொண்டு வர்றார், ஒரு ஆடு மாடு மேய்க்கிற ஒரு நிலையில் கிடந்த ஒரு எளிய மகனை கொண்டுட்டு வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரார். அதுக்கு பிறகு பாருங்கள், அவரும் ஒரு தவறு செய்துட்டார். அவர் ஒரு தவறான இச்சைக்குரிய காரியத்தில் தன் பாவத்தை செய்து கடவுளுக்கு முன்னாடி அவர் அதை பொருட்படுத்தாத நிலையில் இருந்தபோது நாத்தான் வந்து அவருக்கு சொல்கிறாரு, நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர்தம் பார்வையில் தீங்கு செய்தாய், இத்தியன் உரியாவை நீ வாளுக்கு இரையாக்கி அவன் மனைவியை உன் மனைவியாயாக்கி கொண்டாய், அம்மோனியரின் வாளால் அவனை மாய்த்து விட்டாய். அவர் கதையே சொல்கிறார். அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி ஒருத்தன் வச்சுருந்தான், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், பைபிளில் இருக்குது, படித்து பாருங்கள். 2 சாமுவேல் 12:12 வருது. கடைசியில் அந்த கதையை சொல்லிவிட்டு யார் அவன் வெட்டி கொல்லணும்னு தாவீது சொல்லும்போது நீ தாண்டா அது அப்படின்னார் நாத்தான். அப்போ தான் அவர் சொல்கிறார், நீ இந்த பாவத்தை செய்தாய். தேவ பிள்ளைகளே, உடனே தாவீது என்ன செய்தார், உடனே மண்டிட்டு அவர் மனம் மறந்துகிறார், மன்னிப்பு கேட்கிறார். 2 சாமுவேல் 12:13 சொல்லுது, அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்றார். நாத்தான் தாவீதிடம் சொல்கிறாரு, ஆண்டவரும் பாவத்தை நீக்கிவிட்டார் என்றார். இது உடனே ஒரே வார்த்தையில் நடக்கிற சம்பாஷணை இல்லைங்க. திருப்பாடல் 51 பார்த்தீங்கன்னா, அவர் தன் பாவத்திற்காக மனம் வருந்தி அவர் வேதனைப்பட்டு ஆண்டவரிடத்துல மன்றாடி கீழே விழுந்துட்டார். மீண்டும் அவர் எழுந்து என்ன செய்கிறார், பாவ நிலையை உணர்ந்து மன்றாடுறார். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போமே, உடனே இந்த வார்த்தையை சொன்ன உடனே, உடனே அவர் கேட்ட உடனே உடனே ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு கிடையாதுங்க. அந்த போராட்டம், கடவுள்கிட்ட மீண்டும் வரணுங்கிற அந்த நல்ல உள்ளம் தாவீது இடத்துல இருந்துச்சு. எதை இழந்தாலும் ஆண்டவரை இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனோபாவம் அவர்கிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கோம், விழுந்து போன நிலையில் இருக்கிற சவுல் நிலையில் நம்ம இருக்கிறோமா, அல்லது விழுந்து எழுந்த கூட்டமாக இருக்கிற அந்த தாவீதினுடைய நிலையில் நம்ம இருக்கிறோமா? இன்னொரு கேட்டகரி இருக்கிறாங்க, விழவே விழாதவர். அவங்கள நம்ம பைபிளில் சில அடையாளத்தில் பார்க்குறோம். அன்னை மரியாள் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை நான் வச்சுக்கிறேன். அன்னை மரியாள் எனக்கு நான் பார்க்குற பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அன்னை மரியாள் தான், நம்ம அன்னை மரியாளுடைய பேரை சொன்னாலே சில பேருக்கு காதில் இருந்து ரத்தம் வந்தது. கத்தோலிக்க திருச்சபையில் மரியாளுடைய பெயரை நாங்கள் முன் வச்சு தான் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா கடவுள் அன்னை மரியாளை ஏதோ 10 பெண்களுடைய நிலையை எடுத்துட்டு இந்த பிங்கி பிங்கி பாங்கி போட்டு சூஸ் பண்ணலைங்க. சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுவாங்களே, பிங்கி பிங்கி பாங்கி பிங்கி பிங்கின்னு, அந்த மாதிரி கடவுள் சூஸ் பண்ணலை. ஆபிரகாமிலேயே ஆரம்பிச்சிட்டார் கடவுள் மனுஷனை மீட்கக்கூடிய திட்டத்தை. ஆபிரகாமில் ஆரம்பித்த கடவுள் பாருங்கள் எவ்வளோ அழகாக திட்டமிட்டுறாரு, முன்கூட்டியே எல்லாம் திட்டமிட்டாருங்க. அப்போ அந்த திட்டமிடுதலில் ஒரு முக்கியமான பகுதி இந்த இயேசுவை நம்ம பூமியில் கொண்டு வர்றது, மகனை கொண்டு வர்றது. அது எப்படி கொண்டு வரணும், அது யார் வழியாக கொண்டு வரணும், அவரையும் அவர் முன்குறித்தார் என்று தான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது பைபிளில் எழுதப்படலைனால மரியாளுடைய அந்த முன்குறித்த நிலை எழுதப்படலை. ஆனால் அது வேற்று சில சோர்சஸ்லாம் நமக்கு வேறு சில ரிசோர்சஸில் கிடைக்கிறது. என்ன, மரியாள் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தாயாக இருக்கிறாங்க. குழந்தையினுடைய பருவத்திலேயே அவங்க தெரிந்தெடுக்கப்பட்டாங்க. இன்றைக்கி மரியாளை ஒரு மகன் வந்து என்கிட்ட பேசுகிறாரு, பேசிட்டு மரியாளை குறித்து சில அவதூறான அல்லது ஒரு 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 தாழ்வான ஒரு கருத்தை வந்து வைக்கிறார். மாதாவை வந்து நீங்கள் அப்படி வச்சிட்ருக்கிறீங்க, இதெல்லாம் வந்து சரியா, அப்படி இப்படிலாம் பேசுகிறாரு. பேசிட்டு நான் கேட்டேன், இப்போது நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ப்ரீச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவர், இவர் எங்கே போனாலும் நான் போயிடுவேன், அவர் என்ன சொன்னாலும் எனக்கு நான் செய்வேன், இவர் மேலே எனக்கு ஒரு அலாதி பற்றி உண்டு அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு மனுஷனை நீ இவ்வளோ தூரம் உயர்த்தி பிடிக்கிற ஒரு மனுஷனுடைய காரியம், அவர் எங்கே போனாலும் போயிடுவேன், அவர் என்ன கேட்டாலும் செய்வேன், அவர் என் மனசுக்கு நெஞ்சுக்கு பிடிச்சவர்னு ஒரு விழுந்து கிடக்கிற, ஒரு விழுந்து எழக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிற ஒரு மனுஷனை நீ இவ்வளோ தூரம் உயர்த்தி பிடிக்கிற, இவர் என்னுடைய மனசுக்கு பிடித்தமான ஒரு போதகர், மனசுக்கு பிடித்தமான ஒரு அடையாளம் என்று வைக்கிற. ஆனால் மரியாளை ஆண்டவருடைய தாயை குறித்து நம்ம பேசுகிற போது நீங்கள் அவரை விட தாயை வந்து கீழல்ல வச்சு நீ பேசுகிற அப்படின்னு சொன்னேன். அப்போது நீ உனக்குள்ளே இருக்கிற ஆவியினுடைய நிலை என்ன யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த மகனோட கூட நான் கொஞ்சம் சில விஷயங்களை பேச ஆரம்பித்தோனையும் அந்த பிள்ளைக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அந்த மகனுக்கு உடனே சொல்லிட்டாரு, எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு ஃபாதர், ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு அப்புறமா வந்து உங்களோட டீட்டெயிலாக பேசுகிறேன்னு போனார், வரவே இல்லை. தேவ பிள்ளைகளே, இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது பல இடத்துல. கீழே விழவே விழலை அன்னை மரியாள். ஒரு இடத்துலையும் அவங்க மனித நிலையிலே விழுந்தார்கள் என்று சொல்லவே முடியாது. அதனால தான் நம்முடைய தாய் திருச்சபையில் அன்னை மரியாள கடவுளுடைய அந்த மீட்பு திட்டத்தில் அவங்கள இணையாக வச்சுருக்கிறோம், இணை மீட்பர் என்று வச்சுருக்கிறோம். இதை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டினாலும் இது உண்மை, உண்மை தான். யார் இயேசுவோட அந்த சிலுவை சாவின் போது நடந்து சென்றது? மரியாள் நடந்து போனாங்க. நாம் மற்றவங்க எல்லாம் நடந்து போனாங்க, ஆனால் மகனை ஒரு பக்கம் அனுப்பி வைத்துட்டு இன்னொரு பக்கம் நடந்து போன மரியாளை விட வேறு யாரும் தியாகத்தினுடைய அடையாளமாக இருந்திருக்கவே முடியாது, இனி இருக்கவும் முடியாது. ஆகவே தான் தாய் திருச்சபையில் அன்னை மரியாளுக்கு மிக உயர்ந்த இடத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். ஆகவே இதெல்லாம் உணர்ந்து கொள்ளணும். நம்ம கீழே விழுந்து எழக்கூடிய சில அடையாளத்தை எல்லாம் உயர்வாய் வைத்துவிட்டு விழவே விழாதவருடைய அடையாளத்தை தூக்கி குப்பையில் போடுன்னு சொல்கிறது எந்த விதத்துலேயும் நியாயமே கிடையாது. ஆகவே தான் சொல்லுகிறோம், இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய அபிஷேகத்துக்குள்ளே நிறைஞ்சிருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு நாளும் பேசுவது கிடையாதுங்க. ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு பிரதர் வந்து அந்த கிராமத்து மக்களெல்லாம் ஆவிக்குரிய இந்த வார்த்தை இல்லை வழி நடத்துகிறேன்னு சொல்லி வழி நடத்தி கொண்டிருந்தாராம். அங்கே ஒரு மாதாவினுடைய சுருவம் இருந்தது, அது சொல்லிக்கிறார் மரியாள் பிசாசு என்று சொன்னாராம். அந்த மக்கள் அந்த சுருவத்து பக்கமே போகலை, ஏன்னா எங்களதில் நிறைய பேர் போய் இந்த கிராமத்து மக்கள்லாம் தொட்டு கும்பிடுவாங்க, அந்த பக்கமே போகலை யாருமே. நான் என்ன ஒரு வித்தியாசம் தெரிகிறதுன்னு பார்த்துட்டு மெதுவாக கேட்டேன், அவ்வளவு மீட்கப்பட்ட ஒரு இனமாக மாறிட்டாங்களா, வார்த்தைக்குள்ளே வந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் ஒரு வாரம் தங்கியிருந்தேன். அப்போ அந்த ஊரில் தங்கியிருந்தப்போ நான் மக்கள்கிட்ட கேட்டேன், என்ன நார்மலாக எல்லாம் போய் இப்படி தொட்டு கும்பிடுவாங்க, நீங்கள் யாருமே எங்கிட்ட போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு பிரதர் வந்தார், சொல்லி கொடுத்தாரு, மாதா பேயின்னு சொன்னார். தேவப்பிள்ளையில் இந்த ஆவிக்குரிய ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்கிற மனுஷன் கையில் பைபிள் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் உண்மையை சொல்லியிருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லியிருக்கணும், ஆண்டவருடைய உண்மையை எடுத்துரைச்சிருக்கணும். அவர் சொன்ன விஷயம் வேறு. அப்போ அவர் எந்த ஆவியை கொண்டு அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்? அந்த வார்த்தை அதான் சொல்லுது, தூய ஆவியாரம் நான் அனுப்ப போகிறவர் தூய ஆவியாரம் துணையாளர், உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இதோ என் தாயின்னு சொன்னவ அந்த இயேசுவின் வார்த்தையை இந்த மனுஷனுக்கு நினைவூட்டாத ஆவி எந்த ஆவி? இதை தான் நம்ம கேள்வி கேட்கணும். இன்றைக்கி வந்து நம்மளை அவங்க வழி நடத்திட்டாங்க தப்பா, இவங்க வழி நடத்திட்டாங்க தப்பான்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. நீ சிதறி ஓடுகிற, நீ ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போகிறேன்னா, நீ ஆவிக்குரிய நிலையில் இருந்தீன்னா உன் ஓட்டம் உண்மையானதா பொய்யானதான்னு நீ கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். நீ யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. ஒரு நேரம் வரும், ஆண்டவர் வருவார், மீண்டும் வந்து களமிறங்க போகிறார். அப்போது யார் ஆண்டவரோடு நின்று உண்மையான வழியில் நிற்கிறாங்க, உண்மையான அந்த இறை செய்தியை சொன்னாங்க, ஆண்டவருடைய உண்மையின் வழியில் நடந்து போனவங்க யார், தூயாவியை கரம் பிடிச்சு நடந்து போனவங்க யார் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்கு உட்படுத்தப்பட போகிற ஒரு பெரிய ஒரு சவால். ஆகவே தான் என் அன்பு பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய செயல்களை எல்லாம் நம்ம சோதித்து பார்க்கணும். சோதித்து பாருங்கள், இந்த எந்த நிலையில் நம்ம இருக்கிறோம். விழுந்து போன நிலையில் இருக்கிறேன்னா, அல்லது விழுந்து எழுந்த நிலையில் எழக்கூடிய நிலையில் இருக்கிறேனா, இல்லை சில பேர் விழுந்தே கிடக்கிறாங்க, அவங்க எழணுங்கிற எண்ணமே இல்லாத மனுஷங்களாக மாறிப்போனது தான் வேதனையான விஷயம். அவங்க எல்லாம் சரின்னு நினைக்கிறாங்க, நான் விழுந்து கிடக்கிறேன். சவுல் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தார், எவ்ரி திங் இஸ் ஃபைன் வித் மீ அப்படின்னாரு, நான் என்ன நான் யோசிக்கிறத செய்கிறேன் அப்படின்னு நினச்சதுனால அவர் விழுந்தார். இதோ வான தூதர்கள் லூசிஃபர் என்று சொல்கிறோமே, அவன் யார்? அவன் பிசாசுகளுக்கு அவன் தலைவன். அவன் முதல்ல எப்படி இருந்தான் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னா, அவன் அழகு வாய்ந்த, லூசிஃபர் என்று சொன்னால் மிகவும் அழகு வாய்ந்த. அப்படின்னா அவன் கடவுளுக்கு அடுத்த நிலையில் எல்லா பொறுப்பையும் கடவுள் அவன்கிட்ட கொடுத்துருந்தார். அந்த வானதூதன் என்ன செய்தான், கடவுளுக்கு இணையாக இருக்கக்கூடிய அந்த நிலையை அவன் எடுத்துக்கொள்ள நினைச்சான். கடவுளுக்கு மேலே நான், பிகாஸ் ஐ ஹாவ் எவ்ரி பவர், ஐ ஹாவ் பவர் எவ்ரிவேர், நான் எனக்கு எதையும் செய்யக்கூடிய ஆற்றலை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கடவுளுக்கு இணையாக நான் இருக்கிறேன் என்று நினைத்த பொழுது அவனுடைய அந்த அகங்காரம், அந்த மேட்டிமை அவனை பிசாசு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நாம் யோசிக்கணும், நாம் விழுந்து கிடக்கிறோமா, அல்லது விழுந்து எழுந்து எழ முயற்சிக்கிற நிலையில் இருக்கிறேனா, தாவீதை போல இருக்கிறேன்னா, சவுளை போல இருக்கிறேனா? சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்த்துட்டு குடும்பத்தில் நிறைய பேர், சில பேர் என்ன செய்கிறாங்க, விழுந்து கிடக்கிறாங்க, ஆனால் தன்னுடைய நிலை சரி என்று அவங்க நியாயப்படுத்துகிறாங்க, அது தவறு. அப்போ நம்ம விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் மீண்டுமாய் எழ முயற்சிக்க வேண்டும். சரியானதை நோக்கி நம்ம கடந்து வர முயற்சிக்கணும். ஆவிக்குரிய அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கும் போது தான் நீங்கள் சரியானதை செய்ய முடியும். அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் கரத்தை உயர்த்தி ஜெபிங்க. மனுஷனை நம்பக்கூடாது. மனிதர்கள் 1000 சொல்லுவாங்க. இப்போ நாம் பலருக்கு சொல்லி கொண்டு இருப்போம், நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. இங்கே என்னுடைய அருங்குடை இல்லத்தில் நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவர்கள்ட்ட நிறைய குறைகளை பார்க்கிறேன். ஆனால் நான் அவர்களுடைய குறையை போய், நான் போய் நீ இப்படி இருக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இப்படி இருக்கிற, அவருடைய குடும்பத்தில் பார்க்குறோம், அவருடைய வாழ்க்கை முறையில் பிரச்சனை உண்டு, நாங்கள் எந்த குறையும் எடுத்து சுட்டி காட்டுவதில்லை. அவங்க ஆவியானவரை நாங்கள் ஜெபிக்க சொல்கிறோம். நீ ஆவியானவர்கிட்ட ஜெபி, ஆவியானவர் உனக்கு சுட்டி காட்டுவார், உனக்குள்ளே பேசுவார். அப்படி தான் நான் சொல்லுகிறோம். சில பேர் என்னிடத்துல வந்து குறையை கண்டதாக அவங்க எனக்கு ஒரு சில ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க, என்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதாக நினச்சி சொல்லுவாங்க. அவங்க யாருன்னு நான் பார்ப்பேன் அப்படின்னா, இல்லாத ஒன்றை சொல்லுகிற போது கண்டிப்பாக அவங்க சொல்கிற குறை என்கிட்ட இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்கிறோம். இல்லாத ஒன்றை அவர்கள் என்னிடத்தில் சொல்லும்போது நான் அவர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அவங்க விழுந்து கிடக்கிற நிலையில் இருக்கிறவங்க என்னையும் வீழ்த்தாட்ட அவங்க வருவாங்க. அதனால தான் சொல்லுகிறோம், அடுத்தவங்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறது நம்ம கேட்கக்கூடாது. நான் அவங்க சொல்கிறாங்களா, நான் முழந்தாட்படிக்கிட்டு நான் ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறேன், ஆவியானவர் எனக்கு உணர்த்துங்க. ஒரு சகோதரர் என்னிடத்தில் என்னை பார்க்க வந்தார். அவர் நல்லா பழகினார், நல்லா பேசினார், என்னுடைய பிரசங்கத்தெல்லாம் நல்ல விதமாக அவர் அப்ரிஷியேட் பண்ணார். ஆரம்பம் அப்படி தான் இருந்தது. அப்புறம் சில நாட்கள் பிறகு எனக்கு அலைபேசியில் மெசேஜ் அனுப்பினார். அப்போ ஒரு கடினமான செய்திகள் எல்லாம் அனுப்பினார், ஆண்டவர் உன்னை தண்டிப்பார், உன்னை அடிப்பார், அப்படியெல்லாம் போட்டு விட்டுருந்தார். எனக்கு கொஞ்சம் மனம் சலனப்பட்டது, ஏன் இப்படி அவர் செய்கிறார் தெரியலையே அப்படின்னு. ஒரு நாள் வந்து உங்களோட நான் பேச வேண்டியிருக்குது சில விஷயங்கள் அப்படின்னாரு. ஆண்டவர் உங்களை நல்லா உயர்த்தி இருக்கிறார், உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறார் என்றெல்லாம் சொல்லி அந்த மனிதர் பேசினார். அப்போ வந்தப்போ அவரை பேச முடியல, ஏன்னா ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. அவர் என்ன செய்தார், ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து அங்கே உட்கார்ந்துருந்த இடத்துக்குன்னு இல்லை, ஒரு புத்தகத்துக்கு அடியில் அதை வைத்துட்டு, நான் 100 நாள் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் செய்த காரியம் மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. நான் ஆண்டவர்கிட்ட மெதுவாக ஜெபம் பண்ணி கேட்டேன், ஆண்டவரே அவர்கிட்டயா என்னை கையளிச்சிட்டிங்களா, அவர் வந்து என் வாழ்க்கையை இப்போ வந்து ஏதோ தவறு கண்டுபிடிச்சதை போல் பேசுகிறாரு, ஏதோ என்னையிட்ட பேசணும், என்னை திருத்தணுன்ற மாதிரி வராரு, நான் என்ன செய்கிறது, என்னையே அவர்கிட்ட, அவர் யாருன்னே தெரியாது,
அவர் ஒரு கத்தோலிக்கராக இருந்து விலகி போனவர், வேறு ஒரு நம்பிக்கை விசுவாசத்தில் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து எனக்கு வேதத்திலிருந்து சில காரியங்களை எடுத்து காட்டுகிறார். அவரை ஏன் என் கையில், என்னையே அவர் கையில் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். என்னை அவர் கையில் கொடுத்துருக்கீங்களே ஏன் அப்படின்னு கேட்டேன். என்ற நீங்கள் பேசுங்கள் ஆண்டவரே அப்படின்னு கேட்டப்போ ஆண்டவர் என்னோட பேசினார். அப்போ தான் சொல்கிறார் ஆண்டவர், உன்னையே அவர் கையில் கொடுக்கலப்பா, அந்த மனுஷனை தான் உன் கையில் கொடுத்துருக்குறேன் அப்படின்னாரு. எனக்கு அப்போ தான் கண்ணு திறந்தது. சொன்னார் ஆண்டவர், அவன் ஒரு காரியம் செய்தான், அதை பார்த்தியா அப்படின்னார். ஆமாம் பார்த்தேன் ஆண்டவரே, 100 ரூபா அடியில் வச்சார் அப்படின்னு. அது எந்த வகையில் சரியானது என்று யோசித்துப்பார் அப்படின்னார். எந்த வகையில் அது சரியான காரியம் அல்ல. ஒன்று, அவர் உண்டியலில் காசு போட்டிருக்கலாம், இல்லட்டினா என்னக்கிட்ட பூசை எழுதுவாங்க, 100 ரூபா ஒரு பூசை எழுதுனாக்க அந்த பூசை எழுதியிருக்கலாம், திருப்பலி ஒப்பு கொடுக்கறதுக்கு 100 ரூபா வாங்குறோம், அது அப்படியே அவர் கொடுத்துருக்கலாம். இல்லை ஃபாதர் நீங்கள் ஏதாவது ஜூஸ் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு நான் ஒன்றும் வாங்கிட்டு வரலன்னு சொல்லி என் கையில் கொடுத்துருக்கலாம். எந்த ஆர்டருமே ஃபாலோ பண்ணாமல் பேசிக்கிட்டே இருந்தவர் ஒரு 100 ரூபாயை எடுத்து, நான் இப்படி உட்காந்துருக்கிறேன், அவர் அந்த எண்டில் உட்காந்தவர் அங்கேயே அந்த 100 ரூபாயை அப்படியே வைத்துட்டு போயிட்டார். இதை நீ என்ன பார்க்குற அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். இது எந்த ஒழுங்குமுறையிலும் சரியாக வரலையே, அதைத்தான் அந்த நிலையில் தான் அவர் இருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். இந்த நிலையில் தான் அந்த மனுஷன் இருக்கிறார். அவர் ஒரு தேசத்துக்கு போன பொழுது அவருக்கு நிறைய ஆவிக்குரிய குடைகளை நான் கொடுத்தேன். மீண்டுமாய் அவர் இந்த தேசத்துக்கு வந்த பிற்பாடு திருச்சபையில், இந்த எந்த திருச்சபையில் அவர் இருந்தாரோ அந்த திருச்சபையில் இணைஞ்சு அவர் செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் இவன் தனியாக ஓட பார்க்குறான். இவனுடைய திட்டம், இவனுடைய செயல்பாடுகள் எதிலையும் சாராததாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே நீ அவன்கிட்ட சொல்லு, அவனுக்கான அழைப்பு இதுதான் என்று. உடனே நான் அடுத்த நாளே வந்துட்டார். 2 நாளில் வந்துட்டார் அவர் என்னை பார்த்து மீண்டும் பேச. வந்து பேசிய பொழுது அவர் கடுமையான வார்த்தைகளை எனக்கு முன்பாக வைக்கிறார். ஆண்டவர் உங்களை கடுமையாக சாடுகிறார் அப்படி இப்படின்னார். நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், பிரதர் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். நீங்கள் வந்துட்டீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இவர் எங்கிருந்து வந்தார்னு தெரியாது, என்னையே வந்து அவர் கையில் ஒப்பு கொடுக்குறீங்கன்னு கேட்டப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க அப்படி சொல்லிட்டு, நீ வைத்துட்டு போன 100 ரூபாய் உன்னை பற்றி பேசியது ஆண்டவர் எனக்கு சொன்னார் என்று சொல்லி ஆண்டவர் உன்னையத்தான் இந்த இடத்துக்குள்ளே உள்ளே வர சொல்கிறார். நீ எந்த இடத்துலேருந்து விட்டுட்டு போனியோ அதே இடத்துல மீண்டும் வா, நீ உன்னை ஒழுங்குக்குரிய அடையாளத்துக்குள்ளே வைத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உன்னிடமிருந்து எல்லா காரியத்தையும் தூக்க போகிறார் அப்படின்னு நான் சொன்ன பொழுது அந்த மனிதர் எந்திரிச்சு நான் போயிட்டு வரேன் ஃபாதர்ன்ட்டு போனார். அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்க முடியல, அவர் வரலை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளோட பேசுவார். மிஸ்கைட் பண்ணக்கூடிய அல்லது நம்மை தவறாய் வழிநடத்தக்கூடிய யாராவது வந்தால் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆகவே தான் சொல்லுகிறோம், நாம் யோசிக்கணும், நான் விழுந்துட்டேனா, விழுந்து கிடக்கிறேனா, அல்லது எழக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறேனா, பாவம் பண்ணிட்டேன் மீண்டும் மனம் வருந்துகிறேனா. அப்படி மனம் வருந்துகிற பிள்ளைகளோடு ஆண்டவர் இருக்கிறார். வேதத்தினுடைய பக்கங்களை புரட்டி பார்க்கிற போது சீராக்கி ஞான நூல் 23:19 சொல்கிறது, மனிதரின் கண்கள் கண்டுவிடுமோ என அவர்கள் அஞ்சுகிறார்கள், ஆண்டவரின் கண்கள் கதிரவனை விட 10,000 மடங்கு ஒளி படைத்தவை, அவை மாந்தரின் வழிகளை எல்லாம் காண்கின்றன, மறைந்திருப்பவற்றை அறிகின்றன என்பதை அவர்கள் அறியார்கள். ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, மாந்தரின் வழிகளையெல்லாம் கடவுள் பார்க்கிறார். உன் வழியை பார்க்கிறார், என் வழியை பார்க்கிறார். மறைந்திருப்பவற்றை அவர் அறிகிறார் என்பதை நாம் அறியணும். அப்படி அறிகிற போது கடவுளுக்குள்ள நம்ம என்ன செய்வோம், தாவீது அறிந்து கொண்டதைப் போல, நாத்தான் வழியாக வெளிப்படுத்தப்பட்டதைப் போல ஆண்டவர் நமக்கும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் நம்ம விழவே விழாத நிலையில் இருக்கிற அன்னைமரியாளை போல மாற முடியாது. அது ஒரு கஷ்டமான ஒரு நிலை அது. ஆனால் விழுந்து எழக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி நம்மகிட்ட இருக்குது. விழுந்து கிடக்கக்கூடிய, நான் செய்கிறதெல்லாம் சரி, என் குடும்பத்தில் நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு விழுந்து கிடக்கிற நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் எழுந்து, மீண்டுமாய் நான் எழுந்து என் வீட்டை கட்டுவேன், என்னை கட்டுவேன், என் ஆத்மாவை மீண்டும் ஆண்டவருக்குள்ளே கட்டுவேன் அப்படின்னு சொல்லி நீ வந்தீன்னா கடவுள் உண்மையில் ரொம்ப இரக்கமாக செயல்படுவார். தாவீது விழுந்தவர் அப்படியே விழுந்து போயிடலை, மீண்டும் எழுந்தார், எழுந்து அவரை கட்டி கொண்டார். இதோ நீங்கள் வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், வழிமாறி போயிருக்கலாம், போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கலாம், அல்லது இச்சைக்குரிய வாழ்க்கைக்குள்ளே ஒரு பெண்ணுக்குள்ளே அல்லது ஒரு ஆணுக்குள்ளே நீ போய் அடிமைப்பட்டு கிடக்கலாம். ஆண்டவர் இப்போ கூப்பிடுறார், உன் உடல் ஆண்டவருடைய ஆலயம், அது உனக்குள்ளே இருக்கணும்னா, அந்த ஆவியானவர் தங்கணும்னா நீ உன்னை தூய்மைப்படுத்து, மீண்டுமாய் உன்னை கட்டி எழுப்புன்னு சொல்கிறார். இது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு உன்னையே கட்டி எழுப்பி அபிஷேகத்துக்குள்ளே வர விரும்புகிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன தருவாருன்னா, உலகம் தர முடியாத ஒரு சந்தோஷம். அதுதான் ஆவியானவருடைய அபிஷேகம். அவர் வந்துட்டா போதும், உனக்கு எல்லாம் நிறைவாக்கப்பட போகிற ஒரு நிலை. ஆகவே நண்பு சகோதரனே சகோதரியே, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடப்பதை நினைத்து விடு. ஆண்டவர் அதான் சொல்கிறார், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடப்பதை நினைத்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அன்று சொல்றார், இன்றே நீ காண்பாய், கலங்கிட வேண்டாம், திகைத்திட வேண்டாம். அவர் உன்னை அணைச்சி, நீ எந்த செயரோட வந்தாலும் உன்னை குளிப்பாட்டி, அவர் பாவம் என்கிற அந்த சேற்றிலிருந்து உன்னை கழுவி தூய்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார் இரக்கத்தின் தேவன். இந்த இரக்கத்தின் காலத்தில் நீ வந்துட்டீன்னா உன்னை நீ காப்பாற்றிக்கலாம். நீதியின் காலத்தில் போய் நீ ஆண்டவர்கிட்ட போய் நின்னின்னா அங்கே இரக்கத்தின் கனியை நீ காண முடியாது. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவருக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். ஆமென்.
அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம்.